வணக்கம் திரு அவர்களே.
வணக்கம்.
தமிழ்நாடு தந்திருக்கின்ற தேர்தல் ஆச்சரியங்கள் அல்லது தேர்தல் முடிவின் ஆச்சரியங்களாக உங்களுக்கு என்னவெல்லாம் படுகிறது?
அநேகமாக ஒவ்வொரு முடிவுகளுமே கொஞ்சம் ஆச்சரியம், அதிர்ச்சி, திடுக்கிடுதல் போன்ற சகல உணர்வுகளையும் தரக்கூடியதுதான். யாரும் எதிர்பாராத வகையில் ஆளும் கட்சி தமிழகத்திலே மீண்டும் ஒரு முறை ஆட்சியை அமைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அதிமுக பெற்றிருக்கிறது. எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக அந்த ஒரு வாய்ப்பு ஜெயலலிதாவுக்கு கிட்டியிருக்கிறது. அதன் கிட்டத்தட்ட 3வது முறைக்கு பிறகு அவருக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிட்டியிருப்பது என்பது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம். ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டு சிறை சென்று அந்த வழக்கிலிருந்து விடுபட்டு மீண்டும் அதெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல என்பது போல மக்கள் மீண்டும் அவரை வந்து அரியணையில் ஏற்றிருக்கிறார்கள். அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். கிட்டத்தட்ட கடந்த 2014 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக வந்து இனி நீட்டி எழுப்புவது என்பது சிரமமான ஒரு காரியம் என்று ஊடகங்கள் திரும்ப திரும்ப சொல்லி வந்த நிலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்கட்சியாக, ஒரு வலுவான எதிர்கட்சியாக தமிழகத்தில் இன்று திமுக உருவாகி இருக்கிறது. அதுவும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். முழுக்க முழுக்க தன்முனைப்பாகவே அந்த கட்சியை ஒன்றிணைத்திருக்கிறார் திரு ஸ்டாலின். அதுவும் கண்டிப்பாக ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். மாற்று அரசியல் சக்தி தமிழகத்தில் கண்டிப்பாக உருவாகும் என்ற ஒரு நம்பிக்கை பொய்த்து போனதும் ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் தான். மக்கள் நல கூட்டணி என்ற பெயரில் பல கட்சிகள், திரு விஜயகாந்த், வைகோ, திரு ஜி கே வாசன் மற்றும் இடதுசாரிகள் மற்றும் திருமாவளவன் ஆகியோர் இணைந்த ஒரு புதிய ஒரு கருத்தாக்கத்தை, ஒரு அரசியல் வடிவத்தை தமிழக மக்களுக்கு அவர்கள் கொடுத்தார்கள். வெகு தீவிரமான ஒரு பிரச்சாரத்தை முன்வைத்தார்கள். ஊடகங்களில் அறிவுஜீவிகள் மத்தியில் அவர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஆதரவும் இருந்தது. இருப்பினும் மக்கள் அவர்களை முற்றாக நிராகரித்திருக்கிறார்கள். அது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு ஆச்சரியமானவும் ஒரு சம்பவம் என்றுதான் நினைக்கிறேன். ஆக ஒவ்வொரு நிகழ்வுமே ஒரு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஒரு எதிர்பார்ப்பின்மையும் உருவாக்கி இருக்கிறது. அவ்வளவுதான் உண்மை, அதுதான் உண்மை.
சரி, நீங்க இப்ப மக்கள் நல கூட்டணி பற்றி குறிப்பிட்டீங்க. இப்ப வைகோ, திருமாவளவன், ஜி கே வாசன், முத்தரசன், ராமகிருஷ்ணன், விஜயகாந்த் இப்படின்னு பல தலைவர்கள் இணைஞ்ச பிறகு கூட மக்கள் இந்த கூட்டணியை வந்து ஒரு மாற்றத்திற்கான அறிகுறி அல்ல என்பதாக நிராகரித்திருப்பது எதை காட்டுவதாக உங்களுக்கு படுகிறது?
மாற்றத்துக்கு நாங்கள் தயாரில்லை, 3வது அணி இப்போதைக்கு தேவையில்லை என்பதை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் அந்த தீர்ப்பை வாசிக்கிறேன். காரணம் என்னவென்றால், ஒரு கட்சிக்கு மாற்றாக இன்றொரு கட்சி என்ற இந்த தர்க்கத்தை, இந்த லாஜிக்கை மக்கள் விடாப்படியாக பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அமைப்பு ரீதியாகவும் ஒரு நல்ல பலமுள்ள ஒரு கட்சியாக திமுக இருப்பதால், தமிழகம் முழுவதும் வேரூன்றி இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக திமுக இருப்பதால், சகல சமூகம் மற்றும் மொழி குழுமங்கள், மத குழுமங்களுக்கிடையே அவர்களுக்கு ஒரு செல்வாக்கு இருப்பதால், இது கண்டிப்பாக இதுவே ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவாக மாற்றாக இருக்கும் என்ற ஒரு பிம்பத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். மாறாக இந்த மக்கள் நல கூட்டணி இருக்கக்கூடிய பல கட்சிகளுக்கு பிராந்திய செல்வாக்கு, தமிழகத்திற்குள் மட்டுமே அங்கங்கு சில செல்வாக்குகள் மட்டும்தான் இருக்கிறது. தமிழகம் முழுவதுமாக ஒரு செல்வாக்கு அவர்களுக்கு இன்னமும் உருவாகவில்லை. அதன் அடிப்படையில் தான் உதாரணமாக தென் மாவட்டங்கள், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இடதுசாரிகள் இருக்கக்கூடிய ஒரு செல்வாக்கு என்பது மத்திய மாவட்டங்களில் கண்டிப்பாக இல்லை. காவிரி டெல்டா மாவட்டங்களில் சிபிஐக்கு இருப்பது போன்ற ஒரு செல்வாக்கு வட மாவட்டங்களில் இல்லை. ஆக இப்படிப்பட்ட ஒரு பிராந்திய குறுகிய அளவிலான செல்வாக்கு அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சோதனையாக மாறிவிட்டது என்றுதான் நினைக்கிறேன். ஆக இந்த கூட்டணி முழுவதுமாக ஒன்று சேர்ந்து ஒரு ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர், அதாவது இந்த தமிழகம் முழுமைக்குமான ஒரு லீடர், ஒரு தலைவர் உருவாகும் பட்சத்தில் மாற்று என்பது சாத்தியமே. அதற்கான வாய்ப்புகள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது. இன்னும் சரியான முறையில் அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய ஒரு 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 தருணம் ஒன்று வரும், அப்பொழுது அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக மலரும் என்றுதான் நான் நினைக்கின்றேன்.
சரி, இப்ப விஜயகாந்த பொறுத்தளவுல இந்த அளவிற்கு அவர் மோசமாக அவரும் தோல்வியடைந்துள்ளார், அந்த கட்சியும் தோல்வியடைந்துள்ளது, அவருக்கு எதிர்காலம் இருக்கும் என்பதாகப்படுகிறதா?
இப்போ சமீபத்தில் நான் முதல் கேள்விக்கு சொன்னது போல ஒரு மாற்று அரசியலுக்கான ஒரு ஒரு தளம், ஒரு ஸ்பேஸ், அதை முதன் முதலில் கைப்பற்றி விடுவார் என்று நம்பியது விஜயகாந்தனுடைய தலைமையில்தான். கட்சி ஆரம்பித்து 10 ஆண்டுகளுக்குள்ளாகவே பல பேரையும் துருவத்தை உருவை உயரச் செய்து அவர் வந்து எதிர்கட்சி தலைவரானார். ஒரு நிச்சயமாக ஒரு மாற்று சக்தியாக வருவார் என்று பார்த்தால் அவருடைய தெளிவின்மை, அரசியல் தெளிவின்மை, முதிர்ச்சியற்ற அரசியல், இதனுடைய விளைவாக கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய வாக்கு வங்கியை, நம்பகத்தன்மையை மக்களிடம் அவர் இழந்து வருகிறார் என்றுதான் நான் நினைக்கின்றேன். அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் ஆற்றிய உரைகள் என்ற பெயரில் அவர் நடத்திய பல பரிதாபகரமான உரைகள் வந்து அவருடைய நம்பகத்தன்மை வெகுவாக குறைத்து விட்டது என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஆக எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு அரசியலில். அவர் தன்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்ளும் பட்சத்தில் மட்டுமே அவருக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கும் என்றுதான் நினைக்கிறேன். அதற்கான சாத்தியங்கள் மிக குறைவாக இருப்பது போலதான் தெரிகிறது. பார்க்கலாம் அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கிறது என்று.
அடுத்து, இந்த தேர்தலை பொறுத்த அளவிற்கு ஒரு பெரும் எதிர்பார்ப்பு, சீமானுக்கு எவ்வளவு வாக்குகள் கிடைக்கும், அவர் வெற்றி பெறுவாரா, நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறுமா என்றெல்லாம் பலரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் நினைத்த அளவிற்கு அவர் வெற்றி பெறவில்லையே.
234 தொகுதிகளிலும் அவர் போட்டியிட்டார். ஒட்டுமொத்த வாக்கு விகிதத்தில் 1.1% வாக்கை அவர் பெற்றிருக்கிறார். நல்ல துவக்கம் என்றுதான் நான் நினைக்கின்றேன். காரணம் என்னவென்றால், இன்னமும் அவருக்கு தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களில் அவருடைய வாக்குகள் பார்க்கும்போது ஒவ்வொரு தொகுதியிலும் சில தொகுதிகளில் எல்லாம் 4000-5000 வாக்குகள் எல்லாம் கூட அவர் வாங்கியிருக்கிறார். ஆக அதனுடைய சாத்தியம் என்னவென்றால், அவருக்கு இன்னும் முனைப்போடு செயல்பட்டால் எதிர்காலம் இருக்கிறது என்ற ஒரு நம்பகத்தன்மையை அவர் உருவாக்கி இருக்கிறார். சில மக்களிடம் அவர் உருவாக்கி இருக்கிறார். எடுத்து எடுப்பிலேயே அவருடைய கொள்கைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் தமிழகம் இல்லை. அதாவது விவசாயத்தை தேசிய திருவிழாக அறிவிப்பது, ஆடு மாடு வளர்ப்பதை ஒரு மிக முக்கியமான அரசு பணியாக மாற்றுவது என்பதெல்லாம் அற்புதமான திட்டங்களாக சமூக சிந்தனையாளர்களால் அறிவிஜீவிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு திட்டமாக இருந்தாலும் கூட, இன்னைக்கு இருக்கக்கூடிய தாராளமயவாதத்தில், உலகமயமாதத்தில் இது போன்ற ஒரு கொள்கைகளை எல்லாம் எப்படி மக்கள் உள்வாங்கிக் கொள்வார்கள் என்பது மிக மிக கடினமான ஒரு கேள்வி. ஆக இந்த கொள்கைகளை மக்கள் ஏற்றுக்கொள்ள செய்யும்படி அவர் ஒரு முனைப்பான ஒரு பிரச்சாரத்தை அவர் மேற்கொள்ள வேண்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ நாடுகள் வெறும் கால்நடையை மட்டுமே வைத்து, உதாரணமாக டென்மார்க் போன்ற நாடுகள் எல்லாம் கால்நடை வளத்தை மட்டுமே வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கி இருக்கின்றன. அதற்கான காரணங்களை எல்லாம் அவர் மக்களிடம் எடுத்துச் சொல்லி ஒரு புதிய ஒரு திருப்பு முனையை அவர் ஏற்படுத்தினால் நல்ல ஒரு பிரகாசமான ஒரு ஒரு சக்தியாக அவர் வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதாக தான் நான் நினைக்கிறேன். இந்த அளவில் அவருக்கு ஒரு நல்ல ஒரு தொடக்க புள்ளி, அவ்வளவுதான் இப்போதைக்கு நான் சொல்ல முடியும்.
மிக நன்றி திரு அவர்களே.
மிக்க நன்றி.